நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். www.inbamfm.com என்ற இணையதள வானொலியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்ன தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் என்று நான் யோசித்து கொண்டிருந்த வேளையில், ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் சங்கீதம் 23 என் இருதயத்தில் தோன்றினது. சங்கீதம் 23 முதல் வசனத்தை நான் வாசிக்கட்டும். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு வேளை இது ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆனாலும் ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். நம்ம எல்லாருமே ரொம்ப அறிந்த ஒரு வேத பகுதி அல்லது இந்த சங்கீதங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சங்கீதம். பொதுவாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்கிறவர்களுக்கு இது ரொம்ப பரிச்சயம் பாருங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நிறைய நேரம் நம்ம அந்த சங்கீதத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வது இல்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள், பட் ஆழமான வார்த்தைகள். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் மெய்ப்பர்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த ஆடுகளை மேய்க்கிறவர்கள் பாருங்கள், அந்த ஆட்டோடவே ஒன்றிடுவாங்க. அந்த ஆட்டு மெய்ப்பனுடைய இருதயம் ரொம்ப மென்மையான மிருதுவான இருதயம், வெரி சென்சிட்டிவ். ஏன்னா அந்த ஆடு வந்து அடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பன் தான் அந்த ஆட்டை ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அதை தூக்கி மடியில் வச்சு அந்த ரத்தத்தை துடைத்து காயங்களை கட்டி அந்த ஆடு நல்லாகுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த அந்த ஆட்டுக்கு, அடிப்பட்ட ஆட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அந்த மெய்ப்பன் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். அதில் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போயிடுது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 99 ஆடுகளையும் பூட்டி விட்டு இந்த ஒரு ஆடை தேட போகிறான். அதுதான் மெய்ப்பனுடைய இருதயம் பாருங்கள். சரி, இது 99 தான் ஆடு தான் இருக்குதே, அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுடைய மைண்டு வந்து அந்த ஆட்டு மெய்ப்பனுக்கு வரல. அந்த கமர்ஷியல் மைண்டு வந்து ஆட்டு மெய்ப்பனுக்கு வரல. ஒருவேளை கொஞ்சம் புத்திசாலியாக அல்லது ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா, சரி ஓகே, ஒரு ஆடு போயிருச்சு, நம்ம இதை வேற எங்கேயாவது நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ஆடை இவர் தேட போனாருன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய ஜீவனையே ரிஸ்க் பண்ணிக்கிட்டு தான் போகிறார். ஹீ இஸ் ரிஸ்கிங் இஸ் ஓன் லைஃப். தன் ஜீவனை பணையம் வைத்து தான் ஆடை தேடணும். ஏன்னா நம்ம சிட்டியில் வாழ்கிறவர்களுக்கு இது தெரியாது. ஆடுகள் மேய்க்கும் பொழுது இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் மேய்ச்சலை தேடி போகும் பொழுது அங்கே காடுகள், தனிமையான இடங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே துஷ்ட மிருகங்கள், மற்ற பாம்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப தாராளமாக ஏராளமாக சகஜமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த காடு. அப்போ இந்த ஆடு பாருங்கள், எங்கேயோ தவறி அது ஓடிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இந்த மேய்ப்பன் என்ன பண்ணணும், இப்போ எங்கெல்லாம் மேய்ச்சானோ அந்த சுற்றி உள்ள இடங்களிலெல்லாம் போய் பார்க்கணும். அது ஓப்பன் ஸ்பேஸாக ஒரு இடமா இருந்ததுன்னா நல்லாவே தெரிஞ்சிடும், பட் இது எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் எங்கேயோ போயிருக்கு. அப்போ இந்த மெய்ப்பன் வந்து என்ன பண்ணணும், எல்லா இடங்களுக்கும் போய் பார்க்கணும். அது இவனுடைய ஜீவனுக்கு ஒரு பெரிய ரிஸ்க். ஆனாலும் அந்த மெய்ப்பெண் வந்து போகிறான். எதனால்? அந்த ஆட்டுடைய விலையினால இல்லை, அந்த ஆட்டின் மேலே அவன் கொண்ட கரிசனை, அந்த ஆட்டின் மேல் அவன் வைத்திருந்த பாசம், அன்பு, கரிசனை, அதுதான் மெய்ப்பனுடைய இருதயம். பாருங்க, அப்போ இவன் வந்து தேடி போகிறான், தேடி போய் கடைசியில் அந்த ஆட்டை கண்டுபிடித்து விடுகிறான். அது முட்செடியிலே புதரிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆடை கண்டுபிடித்த உடனே அதை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறான். பாருங்க, அந்த ஆட்டை வந்து அவன் திட்டி அதை அந்த மாதிரியெல்லாம் அவன் செய்யலை. அவனுடைய இருதயம் மகிழ்கிறது. தன் ஆட்டை கண்டவுடன் அதை தூக்கி தோளின் மேல் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வரான். வந்து தன்னுடைய நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம், அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆடு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி. இதுதான் மெய்ப்பனுடைய ஒரு இருதயம் பாருங்களேன். அந்த ஆட்டை தேடி போகிறான் அந்த மெய்ப்பெண், அந்த ஆட்டை தேடி போகிறான். இந்த ஆடுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அவன் கரிசனையோடு தேடி போகிறான். தன் ஜீவனை பணயம் வைக்கிறான். அதுதான் மெய்ப்பெண். இந்த மெய்ப்பெனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம் பாருங்கள். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீதும் ஒரு மெய்ப்பெண் தான். அதனால தான் அவர் ரொம்ப அழகாக வந்து அதை எழுதுகிறான். தேவனுடைய அன்பையும் கரிசனையும் உணர்ந்த தாவீது ஒரு மெய்ப்பனாக தேவனை சித்தரிக்கிறார். இன்றைக்கி நிறைய படம்லாம் கூட நம்ம பார்க்குறோம், அப்படி ஜீசஸ் மடியில் ஒரு ஆடு, அவரை சுற்றி ஒரு 10-15 ஆடு, எத்தனையோ ஆடு, ஒரு தோராயமான நம்பர் சொல்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், இதெல்லாம் படத்தில் பார்க்குறோம். இது எங்கேருந்து வருதுன்னா இந்த சங்கீதம் தான். அப்போ ஜீசஸ் வந்து எங்கேயும் ஆடு மேய்ச்சதாக நம்ம பார்க்கல. அவர் மெய்ப்பனும் கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் அவர் எங்கேயும் ஆடு மேய்க்கலை. 10 ஆடுகள்லாம் வச்சுக்கிட்டு அவர் பிறந்து வளரும் பொழுது அவருடைய தந்தை ஒரு தச்சனாக இருந்தார், கார்பெண்டர். ஸோ நேச்சுரலாக அந்த தொழில் தான் அவர் படிச்சிருக்கணும். அவர் எங்கேயும் ஆடு மேய்க்கலை. இதெல்லாமே இந்த சங்கீதத்திலிருந்து தான் வருகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா, தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்து ஆடுகளை அவன் கவனித்து, அவன் ஆடுகளை நடத்தின விதம், அவன் ஆடுகளை நேசித்தது, இதையெல்லாம் அவன் பார்க்குறான். அவன் வந்து இதெல்லாம் அறிந்து அந்த ஆடுகளை ஒரு மெய்ப்பன் எவ்வளவு கரிசனையோடு நடத்துகிறான் அப்படின்றது இவனுக்கும் தெரியும். ஏன்னா இவன் மெய்ப்பனாக தானே இருந்தான். அதை வைத்து தான் அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். லூகா 15 அதிகாரத்தில் இந்த இயேசு சொன்ன உவமையை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, அதாவது அதை கொஞ்சம் விளங்கிக்கணும்னா முன்னாடி உள்ள 2 வசனங்களையும் வாசிக்க வேண்டும். அதையும் நான் வாசித்து விடுகிறேன். லூகா 15:1 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்கள், இயேசுவை தேடி ஆயக்காரர்களும் பாவிகள், ஆயக்காரர் பாவி, பாவிகள்னே வந்துருந்தாங்க பாருங்களேன். சொசைட்டி யாரையெல்லாம் தள்ளி வச்சிருக்கோ அவங்கெல்லாம் வராங்க. இப்போ ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம் எடுத்தால் இவங்கெல்லாம் வந்து துன்மார்க்கர், பாவிகள் அப்படின்னு ஒரு லேபிள் பண்ணி வச்சுருப்போம். அப்போது பொதுவாக ஒரு சமுதாயத்தில் சொல்கிறேன், தனிப்பட்ட விதத்தில் இல்லை. அப்போது அப்படிப்பட்ட ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். எதற்காக வராங்க? அவங்க அவருடைய வசனங்களை கேட்கும்படி வருகிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? வெளிப்புறமாக மனிதன் மற்றவர்களுடைய செயல்களை பார்த்து அவர்கள் இப்படி தான், இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு லேபிளை நம்ம ஒட்டிடுறோம். தனிப்பட்ட விதத்தில் கூட பாருங்களேன், நம்மை சுற்றி உள்ளவர்களை குறித்து நம்ம ஒரு தராசில் நிறுத்திய ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு இது வச்சுருக்கோம், ஒப்பீனியன் வச்சுருக்கிறோம், அபிப்பிராயம். அப்போ இவங்கெல்லாம் இயேசுவினிடத்தில் அவர் வசனங்களை கேட்கும்படி வருகிறார்கள். வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் வரல. அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கிறது, அவர்களுக்குள் ஒரு தேவன் மேல் ஒரு தாகம் இருக்கிறது. மனிதனாக இருக்கிற எல்லாருக்குள்ளேயும், ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுங்க, ஒரு காட் சைஸ்டு வேக்யூம், தேவன் தேவனுக்கென்று ஒரு வெற்றிடம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் என்பவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். இந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே ஒரு தேவனுக்குரிய வெற்றிடம், அதாவது தேவன் இல்லாத பொழுது அந்த வெற்றிடம் அங்கே இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது இவர்கள் எல்லாரும் அங்கே ஈர்க்கப்படுகிறார்கள், ஈர்க்கப்பட்டு இயேசுவை தேடி வருகிறார்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும், அன்றைக்கு பெரிய பரிசுத்தவான்கள் என்று கருதப்பட்டவர்கள் வந்தார்கள் நீங்கள் சொல்லலை, ஆயக்காரரும் பாவிகளும் அவர்களுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். இயேசுவுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி இருக்க வேண்டும். இயேசுவுடைய வார்த்தைகள் மனதுருக்கத்தோடு நிறைந்திருந்திருக்க வேண்டும். இயேசுவுடைய வார்த்தைகள் தேவனுடைய, கடவுளுடைய, இறைவனுடைய அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே தான் அவர்கள் தேடி ஓடி வருகிறார்கள். வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்போ வெவ்வேறு திசைகளிலிருந்து அவங்க இயேசுவை நோக்கி வந்து சேர்ந்தார்கள். அப்போ இவங்கெல்லாம் வந்த உடனே பாருங்கள், வந்து சேர்ந்தார்கள்னும் போது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்றது அங்கே விவரமாய் சொல்லப்படவில்லை. ஸோ வந்தார்கள். அப்போ இயேசு ஒருவேளை அவர்களை உபசரித்திருக்கலாம், அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்பாமல் மனதுருக்கத்தோடு அவர்களுக்கு ஒரு உபசரணை செய்திருக்கலாம். பொதுவாக இங்கே பாருங்கள், நம்ம சென்னையில் இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கோ இல்லை ஸ்டுடியோ எங்கே யார் வந்தாலுமே ஒரு 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 எப்படி நான் சொல்கிறது, இட்ஸ் அ கல்ச்சர்னு சொல்கிறத விட இட்ஸ் அ ப்ராக்டிஸ். தண்ணி வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, வுட் யூ லைக் டு ஈட் எனி திங் அப்படின்னு சொல்லி ஒரு கர்டிசி, ஒரு உபசரணை, ஹாஸ்பிட்டாலிட்டி, இதை நம்ம கேட்குறது உண்டு. பொதுவாக நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே நம்ம கேட்போம். அப்போ பாருங்கள், இயேசுவும் ஒருவேளை அதை செய்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவங்கெல்லாம் வேதத்தை கற்று அறிந்தவர்கள், எதற்காக வேதத்தை கற்றார்கள், தேவனை அறிந்து கொள்ளும்படி, ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும்படி, தேவனுடைய பிரதிநிதிகளாய் விளங்கும்படி வேதத்தை கற்று அறிந்தவர்கள். சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்க தேவனை அறிந்தவர்கள். ஏன்னா வேதத்தில் தேவனுடைய குணாதிசயம் என்ன, அவர் யார், எப்படி ஜனங்களை நடத்தினார், இதெல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், முறுமுறுத்து. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா இவங்களும் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இயேசு வந்து ஒரு யூத ரபியாக கருதப்பட்டிருந்தார். ரபின்னு தான் நிறைய பேர் அவரை கூப்பிடுறத வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இவங்களும் வந்து ஒருவேளை நம்ம லெஃப்ட் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட இருந்திருக்கலாம். அவர் செய்த அற்புத அடையாளங்களினால் ஒரு பெரிய ஃபாலோவிங் ஜீசஸ்க்கு இருந்தது, நிறைய பேர் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஸோ இவங்களும் கூடவே இருந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டவர்கள். பாவிகள்னால் அப்படி ஒரு 10 அடி தூரம் நிற்பாங்க, அவர்கள் கரைப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் கலங்கம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனால் இயேசு பாவின்னு எவன் வந்தாலும் அவனோட சகஜமாக பேசி அவனுக்கு உணவு கொடுத்து ஒருவேளை அதுதான் அனுப்பியிருக்கலாம். இந்த மலை பிரசங்கத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் அவர் அற்புத விதமாய் பெருக பண்ணி ஃபீட் பண்ணார். அதிலிருந்தே அவருடைய இருதயம் தெரிகிறது, அவருடைய மனதுருக்கம் தெரிகிறது. அவர் அங்கே தான் சொல்கிறார், 3 நாளாக இங்கேருந்து என் வார்த்தைகளை கேட்குறாங்க, அவங்கள வெறுமையாக அனுப்ப எனக்கு மனம் இல்லை, ஏதாவது இருக்குது அவங்கக்கிட்ட. அப்போ இயேசுவோட இருதயம் பாருங்கள், ஒரு மனதுருக்கம் நிறைந்த ஒரு இருதயம். ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காய் மனதுருகினார், பரிதவித்தார், அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். எல்லா அற்புதங்களுக்கு பின்பாக அவருடைய மனதுருக்கம்தான் ஒரு பெரிய உந்துதலாக, ஒரு ரகசியமாக இருந்தது. அப்போ இங்கேயும் இயேசு அவர்களோடு சாப்பிட்டார்ன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்க பண்ணுறாங்க. எப்படி பாவிகளை ஏற்றுக்கொள்வது? ஏன்னா இவங்க பாவினா நீ பாவி, நீ உள்ளே வராத, என் பக்கத்தில் வராத, இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு வந்து அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். அது என்ன சொல்கிறார்னா, அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ. என்ன அழகான வார்த்தைகள்! காணாமற் போன ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ. ஒரு பதட்டத்தோட, ஐயோ ஏன் இந்த ஆடை எங்கே இருக்குது, என்ன எங்கே இருக்குன்னு சொல்லி அவன் தேடி திரியானோ. இந்த பக்கம் போய் இந்த திசையில் தேடி இருப்பான், மரங்களுக்கு இடையே புதர்களுக்கிடையே தேடி இருப்பான், அங்கே இல்லைன்னு அடுத்த பக்கம் போய் தேடி இருப்பான், அங்கேயும் இல்லைன்னு இன்னொரு பக்கம் போய் தேடி இருப்பான். நான் சொன்னது போல் அந்த மேய்ச்சலை சுற்றி உள்ள இடங்களில் எல்லாம் தேடி இருக்க வேண்டும். அந்த ஆட்டு தடம் எங்கேயாவது இருக்குதா மண்ணில், இதையெல்லாம் பார்த்துருப்பான். அவனுடைய மனம் பதைத்திருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் இருள் சூழ்ந்திருக்கலாம், மாலை சாய்ந்திருக்கலாம், எல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய டேஞ்சர், அவன் லைஃப்க்கு அங்கே ஒரு பெரிய டேஞ்சர். அதுதான் அங்கே முக்கியம். ஒருவேளை இந்த புதர்களை போய் விளக்கி எல்லாம் பார்க்கும் பொழுது விஷப்பூச்சிகளும் விஷப்பாம்புகளும் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இவனை ஒரு கடி கடிச்சிருந்ததுன்னா மேய்ப்பன் அங்கேயே முடிஞ்சான். ஆனாலும் இதை எல்லாவற்றையும் அவன் பாராது, இதெல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன்னுடைய ஜீவனுக்கு ஒரு பெரிய பாதகம் என்பதை அவன் கருதாமல் இந்த ஆட்டுடைய ஜீவனுக்காக ஓடுறான், இந்த ஆட்டுக்காக ஓடுறான். பாருங்கள், அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அழகான ஒரு உவமை! இந்த உவமையில் மேய்ப்பனுடைய இருதயத்தை பார்க்குறோம். அதை தொடர்ந்து தேவன் அந்த இருதயம் உடையவர் என்பதை விளக்க தான் இந்த உவமையை. அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கான். நான் இப்படி கற்பனை செஞ்சு பார்ப்பேன், ஒவ்வொரு பாவி மனம் திரும்பும் பொழுதும் தேவ தூதர்கள் எல்லாம் வந்து ஒரே கைத்தட்டி ஹைஃபை கொடுத்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கலாம். நான் என்ன யோசிப்பேன்னா, ஒருவேளை சென்னைக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கிற ஏஞ்சல்ஸ், சென்னையில் இருக்கிற ரட்சிப்பு உண்டாக, சென்னையில் ஜனங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஒருவேளை விசில் போட்டு கொண்டாடலாம். தெரியல, இது ஒரு கற்பனை தான். ஸோ பாருங்கள், அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இந்த மேய்ப்பனுடைய இருதயத்தை பார்க்க வேண்டும். அந்த ஆட்டை தேடி ஓடுகிறான், தன் ஜீவனை பாராது ஓடுகிறான். இங்கே இயேசுவும் அப்படி தான், தேவன் மனிதனாக வெளிப்பட்டார், தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஆகவேதான் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த மேய்ப்பன் ஆடுகளை நேசிக்கிற ஒரு மேய்ப்பன், ஆடுகள் மேல் பிரியமுள்ள ஒரு மேய்ப்பன், ஆடுகளை தன் ஜீவனை காட்டிலும் மேலாக நேசிக்கிற ஒரு மேய்ப்பன். அதனால்தான் ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். யோவான் 10:11 முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலி ஆள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலி ஆள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்போ இயேசு ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன் என்று அவர் கூறுகிறார். இதை பார்க்கும் பொழுது தாவீது என் நினைவிற்கு வருகிறார். அந்த கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற சங்கீதத்தை எழுதினது தாவீது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் முன்பதாகவே சங்கீதக்காரன் இதை எழுதி வைத்து விட்டான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்கள், தாவீதுடைய லைஃப்பில் பார்த்தோம்னா அவன் என்ன செய்தான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். சவுலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் இப்படி சொல்கிறான் பாருங்க, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இதே தான் பாருங்கள், ஒரே ஒரு ஆடை தான் பிடிச்சிக்கிட்டு போச்சு. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். தாவீது வந்து ஏறக்குறைய ஒரு 14-15 வயது இருந்திருக்க வேண்டும். He was just a teenager. அப்போ அவன் பாருங்கள், ஆடுகளை மேய்க்கும் பொழுது சிங்கம் வருது. சிங்கம், ஒரு ஃபுல் க்ரௌண்ட் சிங்கம் வந்து 200 கிலோ 200-250 கிலோ. நம்ம வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி கிடையாது, சிங்கம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஒரு உருவம், அது ஆக்ரோஷமாய் பசியோடு வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் இந்த சிங்கம் ஹண்டிங் வீடியோஸ் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் உட்கார்ந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தது உண்டு. அப்போது பார்த்திங்கன்னா அது எதை கண்டும் பயப்படாது. இரவு நேரத்தில் பசியோடு அவைகள் போகும் பொழுது ஒரு யானை கூட்டம் போனால் கூட அதில் ஒரு யானையை சிங்கிள் அவுட் பண்ணி அட்டாக் பண்ணிடும். இல்லை ஒட்டகச்சிவிங்கி, அவ்வளோ உயரமான ஒட்டகச்சிவிங்கி, அதையும் வந்து அது அட்டாக் பண்ணாமல் விடாது. அதனால் சிங்கங்கள் வந்து எதுக்குமே பயப்படக்கூடிய மிருகங்கள் அல்ல. பசி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மிருகமானாலும் அது டார்கெட் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இப்படி ஒரு சிங்கம் வந்து இவனுடைய ஆடை தூக்கிட்டு ஓடுது. சிங்க குட்டி தூக்க முடியாது, பெரிய சிங்கம் தான் வந்து ஆட்டை கொண்டு போகும். பெரிய சின்ன சிங்கங்கள் அம்மா கொண்டு வரதை சாப்பிட்டுக்கிட்டு அழகாக அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு ஃபுல் க்ரோன் அடல்ட் சிங்கம் தான் வந்து இந்த ஆட்டை தூக்கிட்டு போகுது. அப்போ தாவீது சொல்கிறான், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன். அதாவது அந்த ஆட்டை அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன். நான் சொன்னது போல் சிங்கம். அடுத்தது இவன் ஒரு இளைஞன், டீனேஜ் பாய். இவன் அழகாக அப்பாக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம், என்னப்பா அவங்களும் வந்து, ஆமாம் இவன் சின்ன பையன் தானே, இப்போ தானே பழகிறான். இல்லை, ஆனால் அவனுடைய இருதயம் அதுவல்ல. அந்த ஆட்டிற்காக அவன் மனதுருகினான், பரிதபித்தான். அந்த தொடர்ந்து ஓடுறான். கொஞ்சம் அந்த கற்பனை செஞ்சு பாருங்கள், சிங்கம் ஆடை தூக்கிட்டு ஓடுது, பின்னால் இவன் ஓடுறான். ஓடி போய் அந்த சிங்கத்தை அடித்து, வெறும் கையாக இருக்கிறான், அதை அடித்து அந்த ஆடை தப்பு வைத்தான். அது உடனே ஆடை விட்டுருக்கும், ஆனால் இவன் மேலே பாஞ்சுது. ஆனால் இவன் என்ன பண்ணான், அதை கிழித்து போட்டான். அந்த மெய்ப்பனுடைய இருதயத்தை பாருங்கள். இன்னொரு முறை ஒரு கரடி, கரடியும் வந்து ஆட்டை தூக்கிட்டு ஓடுது. அப்போவும் இவன் வந்து அந்த கரடியை கொன்று அந்த ஆட்டை விடுவிக்கிறான். இன்றைக்கு மாதிரி அன்றைக்கி கன்னோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் கையாக போய் அந்த இருதயத்தை தான் நான் காண்பிக்க முற்படுகிறேன். ஒரு மெய்ப்பனுடைய இருதயம், அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் அவன் தயங்கவில்லை. பாருங்களேன், அவன் ஓடி போகிறான், அந்த ஆட்டை மீட்கும்படி அங்கே சென்று அவன் அந்த ஆட்டை மீட்டு கொள்ளுகிறான். இப்போ இந்த தாவீது தான் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். அப்போ இயேசுவும் வந்து அதையே தான் சொல்கிறார், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஸோ இன்றைக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மெய்ப்பன் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். இயேசு நமக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தவர். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னவர் நமக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். நமக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். யோவான் 10 அதிகாரத்தில் அதை தான் பார்க்குறோம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் முகனப்பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். தேவனுக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அநேகர் உங்கள் கருத்துக்களையும் சாட்சிகளையும் தெரிவித்து வருகிறீர்கள். கர்த்தர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையும் உண்டாகட்டும். இந்த இன்பம் எஃப்எம் ஊழியங்கள் நேயர்களுடைய அன்பளிப்பினால் தாங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற ஒரு வானொலி. இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த வானொலியை உங்கள் பொருளாதாரத்தினால் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றிகள். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் குழுவாக ஜெபித்து வருகிறோம். இந்திய நேரப்படி 9:30 அளவில் ஜூம் மூலமாக நாங்கள் கூடி இன்பம் எஃப்எம் நேயர்களுக்காக, இதில் நிகழ்ச்சிகளை செய்கிறவர்களுக்காக, இன்பம் எஃப்எம்மில் விதைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தன் திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் வாழ்க்கைகளை பிரகாசம் உள்ளதாக்குவாராக. இந்த வானொலியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற, தேற்றப்படுகிற, கர்த்தரிடத்தில் ஈர்க்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்குரிய பலனும் இந்த ஊழியத்தில் விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாகும். இந்த ஊழியத்தில் விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மீண்டும் ஜெபிக்கிறோம். ஸோ இன்றைக்கும் சங்கீதம் 23:1 நாம் வாசித்து சில காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இயேசு சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ரோமர் 8:32 இப்படி சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரு. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார். அவரையே கொடுத்துட்டார்னா மற்றதை கொடுக்காம எப்படி இருப்பார்? நாம் விரும்புகிற நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அருளுவார். தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் நமக்காக மற்றதை கொடுக்காமல் இருப்பாரோ, அதுதான் அதனுடைய அர்த்தம். இதை அறிந்துதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சியடையேன், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். என்றைக்காவது எங்கேயாவது இந்த ஆடு போய் மெய்ப்பனை கேட்டிருக்க, அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களை எங்கே மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகிற அந்த கவலையே கிடையாது. அழகாக நிழலில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும் ஆடு, அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது, வேறு எதுவும் கிடையாது. அந்த ஆடுக்கு எப்படி அடுத்த மேய்ச்சல் எங்கே? பொதுவாக பாருங்கள், இந்த மேய்ப்பர்கள் ஒரு இடத்துல மேய்ச்சல் இருக்குன்னா அங்கே ஓட்டிக்கிட்டு போய் அங்கே மேய்ப்பாங்க. அங்கே அந்த மேய்ச்சல் முடிஞ்ச உடனே இன்னொரு இடம் போகணும். அப்போ அந்த கரிசனை, அந்த கவலை எல்லாமே மேய்ப்பனுக்கு தான். அந்த மெய்ப்பன் தான் ஆட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கவலையோடு இருப்பான். அதை மேய்ச்சி முடித்த உடனே தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகணும். ஸோ அங்கே போய் தண்ணி சேஃபாக இருக்குதா, மற்ற மிருகங்கள் இருக்குதா, அந்த தண்ணியில் முதலைகள் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து கவனமாக நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் அந்த ஆடுகளை தண்ணீர் பருக விடுவான், அலோவ் பண்ணுவான். அப்போ இந்த மெய்ப்பெண் பாருங்கள், ஒரு தகப்பனா ஒரு தாயா அந்த ஆட்டுக்கு எல்லாமா அவன் தான் இருக்கிறான். இந்த மெய்ப்பெண்ணை விட்டால் அந்த ஆடுக்கு வேறு கதி கிடையாது, அதுக்கு வந்து வேறு சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ வேறு தெரியாது. அந்த பாருங்கள், காணாமல் போன ஆடு, அது போய் எங்கேயோ புதரில் மாட்டிக்கிட்டு இருந்தது. அதுக்கு வந்து தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது, மேய்ச்சல் எங்கே இருக்குன்னு தெரியாது, புதரில் மாட்டிக்கிட்டு இருந்தது. இவன் போய் அதை மீட்கலைன்னா வேறு ஏதாவது மிருகம் வந்து அதை சாகடித்து அதை உணவாக்கி இருக்கக்கூடும். அதனால் இந்த ஆடு மேய்ப்பனோடு இருக்க வரைக்கும் தான் அதுக்கு வந்து மேய்ச்சல், அதுக்கு தண்ணீர். அதனால் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை. மெய்ப்பெண் இருக்க வரைக்கும் இந்த ஆடுக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி கிடையாது, ஒரு நாளும் பசியோ பட்டினியோ தாகமோ கிடையவே கிடையாது. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், பற்றாக்குறை எனக்கு இல்லை அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். பசி பட்டினி இல்லை, வறுமை இல்லை, வேதனை இல்லை, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவர் கவனித்து எல்லாவற்றையும் எனக்கு அருளுகிறார். அதுக்கு அடிபட்டால் காயம் கட்டுறாரு, அதுக்கு பசி எடுத்தால் உணவு கொடுக்குறாரு, தாகம் எடுத்தால் தண்ணி கொடுக்குறாரு. இதுதான் ஒரு மெய்ப்பெண் செய்கிற ஒரு காரியம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதோ கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கவலை, என்னுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய கவலை, அவருடைய பொறுப்பு. ஆகவே எனக்கு தேவைகள் இல்லை, எனக்கு பற்றாக்குறை இல்லை. எந்த ஆடாவது வந்து எனக்கு பற்றாக்குறை இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா முன்கூட்டியே அந்த மெய்ப்பெண் யோசித்து அதுக்கு என்ன தேவையோ இதை முன்கூட்டி யோசித்து செயல்படுகிறவன் மெய்ப்பெண், உண்மையான மெய்ப்பெண். ஆகவே இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன், நம்முடைய மெய்ப்பெண் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை குறித்து கரிசனையோடு நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்து முன்னமே செயல்படுகிறார். நம்ம போய் அவரை கேட்டு அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறது கிடையாது. ஒரு மெய்ப்பனாக அவர் செயல்படும் பொழுது அவர் முன்பே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தேவைகளுக்கு பதிலை ஆயத்தப்படுத்தி செயல்படுகிறவர். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த இடத்துல கண்டிப்பாக இன்னொரு வசனத்தை சொல்லியே ஆகணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் காட்டுக்கே ராஜா, பலத்திற்கு பெயர் போனது சிங்கம். இந்த சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அதோடு இந்த வசனத்தை ஒப்பிடணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். காட்டுக்கே ராஜாவுடைய பிள்ளைகள்னாலும் அது தாழ்ச்சி அடையும், ஆனால் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஒருவேளை இந்த நாட்களில் சூழ்நிலைகள் இருளாய் தோன்றலாம். உலகமெங்கிலும் இந்த கொரோனா வைரஸ்னால் தொழில்கள் முடங்கி, வேலைகள் முடங்கி, சம்பளம் சரியா இல்லாமல் இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளாக எல்லாரும் அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறபடியினால நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஒருவேளை இப்பொழுது ஒரு தாழ்ச்சியின் பாதையைப் போல தோன்றலாம், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். ரெண்டத்தனையாய் நீங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படி அதிசயம் செய்வார். ஆகவே உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள்ட் மை ஃப்ரெண்ட். நம்முடைய தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். காட் வில் ப்ரொவைட் யுவர் நீட்ஸ். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆகவே இந்த நாளில் ரிஜாய்ஸ், களிகூறுங்கள். கர்த்தர் உங்கள் மெய்ப்பர், எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்பம் எஃப்எம் துணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்காக, ஒருவேளை இதை காரில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே ஆஃபீஸில் கேட்கிறவர்கள் உண்டு, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் இவர்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை இவர்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொருவரையும் நடத்தும். இன்றைக்கும் முடிய அற்புதத்தை காணட்டும், இன்றைக்கும் முடிய அற்புதத்தை காணட்டும். பற்றாக்குறை நீங்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மார்போடு அனைத்து வழி நடத்தும். குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். பிரிவினைகள் அகலட்டும். சண்டையும் சச்சரவும் ஓய்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஒரு யூனிட்டி உண்டாகட்டும், குடும்பத்தில் ஒன்னஸ் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். விசேஷமாக இந்த இன்பம் எஃப்எம் ஊழியங்களை தங்கள் பொருளாதாரத்தினால் தாங்குகிற, இதில் விதைக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். இந்த குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். மார்போடு அனைத்து வழி நடத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. Good.